ஓம் சாந்தி. 20/8/2026 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றி அமைதியின் உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். தந்தையின் மூலம் உங்களுக்கு சுகம் சாந்தி என்னும் 2 பரிசுகள் கிடைக்கின்றன. கேள்வி: முழு உலகில் உண்மையிலும் உண்மையான கன்னியாஸ்திரிகள் நீங்கள்தான். உண்மையான கன்னியாஸ்திரிகள் என யாரை சொல்லலாம்? பதில்: யாருடைய புத்தியில் ஒருவருடைய நினைவு இருக்குமோ அவர்கள் உண்மையான கன்னியர் ஆவார்கள். அதாவது நன் பட் ஒன், ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்கள் தங்களை நன்ஸ் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய புத்தியில் ஒரு கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்துவை கூட இறைவனின் குழந்தை என்று சொல்வார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் இருவர் இருக்கின்றனர், மற்றும் உங்கள் புத்தியில் ஒரு தந்தை இருக்கின்றார். ஆகையால் நீங்கள்தான் உண்மையிலும் உண்மையான நன்ஸாக இருக்கிறீர்கள். தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளையாகும். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டது? ஆத்மாக்கள். ஆத்மாவை பரமாத்மா என சொல்ல முடியாது. மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. நல்லது, இப்போது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது தேவதைகள் என சொல்லப்படுவதில்லை. பிரம்மாவையும் கூட தேவதை என சொல்ல முடியாது. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்று சொல்கின்றனர். ஆனால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. விஷ்ணு தேவதா எனப்படுகிறார். பிரம்மாவை தேவதா என சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பிராமணர்களின் தந்தை. பிராமணர்களை தேவதைகள் என சொல்லப்பட முடியாது. இப்போது இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் மனிதர்களுக்கு புரிய வைக்க முடியாது. பகவான் தான் புரிய வைக்கிறார். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையால் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிடுகின்றனர். ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுக்கிறேன். நான் ஆத்மா, 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றேன். எப்படி எப்படி கர்மங்கள் செய்கின்றனரோ அப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கின்றது. சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து சென்று விட்டால் பிறகு சரீரத்தின் மீது அன்பு இருக்காது, ஆத்மாவின் மீது அன்பு இருக்கும். ஆத்மாவிடம் கூட அது சரீரத்தில் இருக்கும் போதுதான் அன்பு இருக்கும். பித்ருக்களை மனிதர்கள் அழைக்கின்றனர். அவர்களுடைய சரீரம் அழிந்து விட்டது என்றாலும் கூட அவருடைய ஆத்மாவை நினைவு செய்கின்றனர். ஆகையால் பிராமணர்களுக்குள் வரவழைக்கின்றனர். இன்னாருடைய ஆத்மாவே வாருங்கள், வந்து இந்த உணவை உண்ணுங்கள் என்று அழைக்கின்றனர். இது ஆத்மாவின் மீது மோகம் இருப்பது போல ஆகின்றது. ஆனால் முன்னர் சரீரத்தின் மீது மோகம் இருந்தது. அந்த சரீரம் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. நாம் ஆத்மாவை அழைக்கிறோம் என புரிந்து கொள்வது இல்லை. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. ஆத்மாவில் நல்ல மற்றும் கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன. முதன் முதலாக தேக அபிமானம் இருக்கும். பிறகு அதற்கு பின்னால் மற்ற விகாரங்கள் வருகின்றன. அனைத்தையும் சேர்த்து விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றனர். யாருக்குள் இந்த விகாரங்கள் இல்லையோ அவர்கள் நிர்விகாரிகள் என சொல்லப்படுகின்றனர். பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருந்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனின் தர்மமே தேவி தேவதா தர்மமாகும். இது கிறிஸ்தவ தர்மத்தில் ஆண் அல்லது பெண் என அனைவருமே கிறிஸ்தவர்கள் என்பது போல் ஆகும். இவர்களும் தேவி தேவதைகள் என சொல்லப்படுகின்றனர். ராஜா ராணி பிரஜைகள் என அனைவருமே தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். இது மிகவும் உயர்வான சுகத்தை கொடுக்கக்கூடிய தர்மமாகும். குழந்தைகள் பாடலையும் கேட்டீர்கள், பாபா என்னை சுகம் சாந்தி கிடைக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என ஆத்மா சொல்கிறது. அது சுகதாமம் மற்றும் சாந்தி தாமமாகும். இங்கே மிகவும் அமைதியற்ற நிலை உள்ளது. சத்தியுகத்தில் அமைதியற்ற நிலை இருக்காது. பாபாவை தவிர யாரும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என ஆத்மாவுக்கு தெரியும். தந்தை சொல்கிறார், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்னும் இந்த இரண்டு பரிசுகளை ஒவ்வொரு கல்பத்திலும் கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நாடகத்தின்படி மறக்கத்தான் வேண்டியுள்ளது. அனைவரும் மறந்து விடும்போது நான் வருவேன். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. யார் முழுமையான ஞானம் எடுக்கவில்லையோ அவர்கள் முதலில் புதிய உலகத்தில் கூட வரமாட்டார்கள். திரேதா அல்லது திரேதாவின் இறுதியில் வருவார்கள். அனைத்தும் முயற்சியில் அடங்கியுள்ளது. சத்தியுகத்தில் சுகம் இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நல்லது. இவர்கள் முந்தைய பிறவியில் யாராக இருந்தனர் என்பது யாருக்கும் தெரியாது. முந்தைய பிறவியில் இவர்கள் பிராமணர்களாக இருந்தனர். அதற்கும் முன்பு சூத்திரர்களாக இருந்தனர். வர்ணங்கள் குறித்து நீங்கள் நல்ல விதமாக புரிய வைக்க முடியும். நாம் 21 பிறவிகளுக்கு அமைதியை அடைவோம் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா நமக்கு அமைதிக்கான வழியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையால் அமைதியற்றவர்களாக துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறோம். எங்கே அமைதி இருக்குமோ அதனை சுகம் சாந்தி என்போம். ஆக இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முதல் இடை கடைசியின் ஞானம் உள்ளது. சத்தியுகத்தில் பாரதம் எவ்வளவு சுகம் மிக்கதாக இருந்தது. துக்கமோ அமைதியின்மையோ பேரளவிலும் இருக்கவில்லை என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். அவர்கள் அசுர சம்பிரதாயத்தவர்கள். பாவாத்மா என சொல்கின்றனர் அல்லவா. ஆத்மாக்கள் பல. பரமாத்மா ஒருவர் ஆவார். அனைவரும் சகோதரர்கள். அனைவருமே பரமாத்மாவாக ஆக முடியாது. இந்த சிறிய விஷயம் கூட மனிதர்களின் புத்தியில் இல்லை. இந்த முழு உலகமுமே எல்லைக்கப்பாற்பட்ட தீவாக உள்ளது. அவை சிறிய சிறிய தீவுகளாக இருக்கின்றன. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட தீவில் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அவர்கள் வெறும் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தனர். கதையை ஞானம் என்று சொல்வதில்லை. அதன் மூலம் மனிதர்கள் சத்கதியை அடைய முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். வேறு யாரும் கிடையாது. பகவான் தான் வந்து பக்தர்களை காப்பாற்றுகின்றார். மனிதர்கள் மனிதர்களை பாதுகாக்க முடியாது. சிவபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கிறார். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். வக்கீல் நீதிபதியாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் தண்டனையிலிருந்து விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். சத்தியுகத்தில் யாரும் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டார்கள். தந்தை அனைவரையும் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். குழந்தைகளின் அனைத்திலும் உயர்ந்த மன விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. ராவணனின் மூலம் அசுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. தந்தையின் மூலம் சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுவதன் மூலம் நீங்கள் சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அசுத்தமான விருப்பம் என்றால் தூய்மையற்ற விகாரமிக்கவர்களாக ஆகுவது. தூய்மையாயிருப்பவர்கள் பிரம்மச்சாரிகள் எனப்படுகின்றனர். நீங்களும் கூட தூய்மையாய் இருக்க வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமானனாக ஆக வேண்டும். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஒரு தந்தை தான் ஆக்குகிறார். சாது சந்நியாசிகள் விகாரத்தின் மூலம் பிறக்கின்றனர். தேவதைகள் குறித்து அப்படி சொல்வதில்லை. அங்கே விகாரங்கள் இருப்பதே இல்லை. அது தூய்மையான உலகமாகும். லக்ஷ்மி நாராயணன் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தனர். பாரதம் தூய்மையாக இருந்தது. இதனை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் தூய்மை இருந்தபோது அமைதியும் செல்வ வளமும் இருந்தது. அனைவரும் சுகமிக்கவர்களாக இருந்தனர். ராவண ராஜ்யம் தொடங்கிய போது கீழே இறங்கியபடி வந்தனர். இப்போது எதற்கும் பயனற்றவர்களாக ஆகியிருக்கின்றனர். முற்றிலுமாக சோழிகளாக ஆகிவிட்டனர். இப்போது மீண்டும் வைரத்திற்கு சமமாக தந்தையின் மூலம் ஆகின்றீர்கள். தமது தர்மத்தை பற்றியே யாருக்கும் தெரியவில்லை. பாவங்கள் செய்தபடியே இருக்கின்றனர். அங்கே பாவத்தின் பெயரே கிடையாது. நீங்கள் தேவி தேவதா தர்மத்தின் பெயர் பெற்றவர்கள். தேவதைகளின் அளவற்ற சித்திரங்கள் உள்ளன. மற்ற தர்மங்களில் பார்த்தால் ஒரே படம்தான் இருக்கும். கிறிஸ்தவர்களிடம் ஒரே கிறிஸ்துவின் படம் மட்டும்தான் இருக்கும். பௌத்தர்களிடம் ஒரே புத்தருடையது மட்டும் இருக்கும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தான் நினைவு செய்கின்றனர். அவர்கள் நன்ஸ் என்று சொல்லப்படுகின்றனர். நன்ஸ் என்றால் ஒரு கிறிஸ்துவை தவிர யாரும் இல்லை. ஆனால் நன் பட் கிரைஸ்ட் என சொல்கின்றனர். பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றனர். நீங்கள் கூட நன்ஸாக உள்ளீர்கள். நீங்கள் தம்முடைய இல்லற விஷயங்களில் இருந்தபடியே நன்ஸாக ஆகிறீர்கள். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கிறீர்கள். ஒருவரை தவிர யாரும் இல்லை. ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய புத்தியில் இருவர் வந்துவிடுகின்றனர். கிறிஸ்துவை பற்றியும் கூட அவர் கடவுளின் குழந்தையாக இருந்தார் என புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இறைவனை பற்றிய ஞானம் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. முழு உலகில் இறைவனை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. பரமாத்மா எங்கே இருக்கிறார், எப்போது வருகிறார், அவருடைய நடிப்பு என்ன நடக்கிறது, இது எதுவும் தெரியாது. பகவான் அனைத்தும் அறிந்தவர் என சொல்கின்றனர். அவர் நம்முடைய மனதின் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் என புரிந்து கொள்கின்றனர். தந்தை சொல்கிறார், எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக ஆகும். யாராவது தூய்மையாக இல்லாதிருந்தால், பொய் சொல்கின்றனர் என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். தேவதைகளின் சபையில் அசுரர்கள் சென்று அமர்ந்தனர் என்று பாடப்பட்டு உள்ளது. அங்கே அமிர்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. யாரோ விகாரத்தில் சென்றுவிட்டு பிறகு அதை மறைத்து வந்து அமர்கின்றனர் என்றால் அவர்கள் அசுரர்கள் தானே. தனது பதவியை தானாகவே கீழானதாக ஆக்கிக் கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தனக்கே சத்திய நாசம் செய்து கொள்கின்றனர். பலரும் மறைந்து வந்து உட்கார்ந்து விடுகின்றனர். நாங்கள் விகாரத்தில் செல்வதே இல்லை என்று சொல்கின்றனர். ஆனால் விகாரத்தில் சென்றபடியே இருப்பார்கள். இது தன்னை தானே ஏமாற்றுவதாகும். தனக்கே சத்திய நாசம் செய்து கொள்கின்றனர். பரம்பிதா பரமாத்மாவின் வலது கரமாக விளங்கக்கூடிய தர்மராஜரிடம் சென்று பொய் சொன்னார்கள் என்றால் தனக்குத்தானே தண்டனைக்கு ஆளாகுகின்றனர். நிறைய சென்டர்களில் கூட இப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றனர். பாபா முதல் முறையாக டெல்லி சென்ற போது ஒருவர் தினம்தோறும் வந்து கொண்டிருந்தார். அவர் விகாரத்தில் சென்றபடியே இருந்தார். தூய்மையாக இருக்க முடியாவிட்டால் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. வராவிட்டால் நிர்விகாரியாக எப்படி ஆவேன் என்றார். தூய்மை நல்லதாக இருக்கிறது, ஆனால் அப்படி இருக்கவும் முடியவில்லை. கடைசியில் எப்படியாவது சுதாரித்துக் கொள்வேன். வராமல் இருந்துவிட்டேன் என்றால் படகு மூழ்கிவிடும். வேறு எந்த வழியும் இல்லை. ஆகையால் நான் இங்கு வரவேண்டியிருக்கிறது என்றார். நீங்கள் வாயுமண்டலத்தை கெடுக்கிறீர்கள் என தந்தை புரிய வைக்கிறார். எதுவரை இப்படி வந்து கொண்டே இருப்பீர்கள்? தூய்மையாய் இருப்பவர்களுக்கு தூய்மையற்றவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. பாபா இவர்கள் கையால் சமைக்கும் உணவும் கூட நன்றாக இருப்பதில்லை என சொல்கின்றார். தந்தை யுக்தியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். உண்பதில் அருந்துவதில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்காக வேலையை விட்டு விடுவோம் என்பதல்ல, யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளது. யாருக்காவது புரிய வைத்தால் தூய்மையாக எப்படி இருப்பது? இதை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என்று கோபித்துக் கொள்கின்றனர். சன்னியாசிகள் கூட தூய்மையாக இருக்க முடிவதில்லை. வீடு வாசலை விட்டு போனால் அப்போது தூய்மையாக இருக்க முடிகிறது. ஆனால் இங்கே பதீத பாவன பரம்பிதா பரமாத்மா கற்பிக்கிறார் என யாருக்கும் தெரியாது, ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆகையால் எதிர்க்கின்றனர். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வருகிறார் என எந்த சாஸ்திரத்திலாவது காட்டுங்கள் பார்ப்போம். நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன். அவருக்கு தனது பிறவிகள் பற்றிய தெரியாது என்பது கீதையில் எழுதப்பட்டுள்ளது. இது எழுதப்பட்டுள்ளது. பிறகு பரம்பிதா எப்படி மனிதரின் உடலில் வருவார் என ஏன் கேட்கிறீர்கள்? தூய்மையற்ற உடலில்தான் வந்து வழிகாட்டுவார் இல்லையா? முன்னர் கூட வந்திருக்கிறார். மேலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்தான் பரந்தாமத்தில் வசிக்கிறார் மற்றும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்வதற்கு கிருஷ்ணரின் உடல் மூலவதனத்தில் இருக்காது. ஒரு பரம்பிதா பரமாத்மா சாதாரண உடலில் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியின் மூலம் உங்களின் பாவங்கள் அழிந்து போகும். ஆகையால் தான் என்னை பதீத பாவனர் என்று சொல்கின்றனர். பதீத பாவனர் கண்டிப்பாக ஆத்மாக்களுடையவராக இருப்பார் அல்லவா? ஆத்மாதான் தூய்மை இழக்கிறது. தந்தை சொல்கிறார், நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக 16 கலைகளில் நிரம்பியவராக இருந்தீர்கள். இப்போது கலைகளே இல்லை, முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். நான் கல்பந்தோறும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காமசிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகியுள்ள உங்களை ஞான சிதையில் அமர்த்தி தூய்மையாக ஆக்குகிறேன். பாரதத்தில் தூய்மையான இல்லறம் இருந்தது, இப்போது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக உள்ளது. யாருக்கும் அமைதி இல்லை. இருவருமே ஞான சிதையில் அமருங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தமது கர்மங்களுக்கு தகுந்தாற்போல சரீரம் கிடைக்கிறது. அடுத்த பிறவியிலும் அவர்களே கணவன் மனைவியாக ஒருவரோடு ஒருவர் சந்திப்பார்கள் என்பதல்ல. இல்லை, அந்த அளவு பந்தயத்தில் ஓட முடியாது. இது படிப்பின் விஷயம் அல்லவா? அஞ்ஞான காலத்தில் நடக்கலாம். பரஸ்பரம் மிகுந்த அன்பு இருந்தது என்றால் அவர்களின் மன விருப்பம் நிறைவேறக்கூடும். அதுவோ தூய்மையில்லாத விகார மார்க்கமாகும். கணவருடன் சேர்ந்து மனைவியும் சிதையில் அமர்கிறார். அடுத்த பிறவியிலும் சென்று அவரை சந்திக்கிறார். ஆனால் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்களும் கூட பாபாவுடன் சேர்ந்து ஞான சிதையில் அமர்கிறீர்கள். இந்த சீச்சி சரீரத்தை விட்டு சென்று விடுவீர்கள். உங்களுக்கு இப்போது தெரியும் அவர்களுக்கு நாம் முந்தைய பிறவியில் இப்படி துணையாக இருந்தோம் என்று தெரியாது. உங்களுக்கு கூட பிறகு அங்கே இந்த விஷயங்கள் நினைவில் இருக்காது. இப்போது உங்களுடைய புத்தியில் லட்சியம் குறிக்கோள் உள்ளது. மம்மா பாபா இருவரும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகப் போகிறார்கள். விஷ்ணு தேவதா ஆவார். பிரஜாபிதா பிரம்மாவை தேவதா என்று சொல்ல முடியாது. பிரம்மாவே தேவதையாக ஆகுகின்றார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி ஆகிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அமைதி சொர்க்கத்தில் மட்டுமே இருக்கும் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார், அதாவது அமைதிக்கு சென்று விட்டார் என்று சொல்கின்றனர். அசாந்தியில் தூய்மையற்றவராக இருக்கின்றனர். எனினும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை சொல்கின்றார். மற்றவை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களையும் தன்னை போலவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குவார். மற்றவை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களையும் தன்னை போலவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குவார். நினைவின் யாத்திரையின் மூலம் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள். இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயமாகும். யார் அதிகமாக நினைவு செய்வார்களோ அவர்கள் விரைவாக ஆகுவார்கள். இது யோகம் மற்றும் படிப்பினுடைய ஓட்டப்பந்தயம் ஆகும். பள்ளிக்கூடத்திலும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அல்லவா? நிறைய மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களில் யார் முதலாவதாக வருகின்றனரோ அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கின்றது. ஒரே படிப்பு லட்சக்கணக்கானவர்களுக்காக கோடிக்கணக்கானவர்களுக்காக இருந்தால் பள்ளிகளில் கூட அவ்வளவு இருக்கும் அல்லவா? இப்போது நீங்கள் படிப்பை படிக்க வேண்டும். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகுங்கள். வீடுதோறும் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது அசுத்தமான ஆசைகளை தியாகம் செய்து சுத்தமான விருப்பங்களை வைக்க வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்திற்கு எஜமானன் ஆக வேண்டும் என்பதே அனைத்திலும் சுத்தமான விருப்பமாகும். எந்த தவறையும் மறைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. தர்மராஜா தந்தையிடம் எப்போதும் உண்மையானவராக இருக்க வேண்டும். ஞான சிதையில் அமர்ந்து இந்த படிப்பின் ஓட்டப்பந்தயம் செய்து எதிர்கால புதிய உலகில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்பம் செய்ய வேண்டும். பிரதானம் புத்தியின் அன்பை ஒரே ஒரு இறைவனிடம் மட்டும் செலுத்தி எப்போதும் அவர் நேரில் இருக்கும் அனுபவத்தை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அன்பு நிறைந்த புத்தி என்றால் புத்தியின் ஆன்மீக ஈடுபாடு ஒரே ஒரு அன்பானவருடன் மட்டுமே இணைந்திருப்பதாகும். யாருடைய அன்பு அந்த ஒருவருடன் மட்டும் இருக்கின்றதோ அவர்களுடைய அன்பு வேறு எந்த ஒரு நபர் மீதோ அல்லது உலக பொருட்கள் மீதோ ஈடுபடாது. அவர்கள் எப்போதும் பாப் தாதாவை தங்களுக்கு நேரில் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். அவர்களுடைய மனதில் இறை வழிகாட்டுதலுக்கு மாறான வீணான சங்கல்பங்களோ அல்லது விகார எண்ணங்களோ வர முடியாது. அவர்களுடைய வாயிலிருந்தும் இதயத்திலிருந்தும் உன்னுடனேயே இருப்பேன், உன்னுடனேயே அமர்வேன், உன்னுடனேயே உண்பேன், உன்னுடனேயே அனைத்து உறவுகளையும் பேணுவேன் என்ற வார்த்தைகளே வெளிப்படும். அப்படிப்பட்ட சதா அன்பான புத்தி உடையவர்களே வெற்றி ரத்தினங்களாக ஆகின்றார்கள். ஸ்லோகன் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் கூட ராயல் ரூபமான பிச்சை எடுப்பதாகும். அவ்யக்த இஷாரா தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்த முதல் விரதம் முழுமையான தூய்மையானவர்களாக ஆவீர்களாக என்பதாகும். இந்த தூய்மை விரதம் என்பது வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டுமல்ல, மாறாக பிரம்மா தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு சொல்லிலும் தூய்மையின் அதிர்வலைகள் கலந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் தூய்மையின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்மயோகி வாழ்க்கையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதுவே பிரம்மாச்சாரி அதாவது பிரம்மா பாபாவின் வழியை பின்பற்றுபவர்கள் மற்றும் உண்மையான பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி.